லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
எம் அன்புக்கினிய நேயர்களே, இன்று நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், வாரம் ஒரு அலசல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், வெற்றியின் தாரக மந்திரம். மன்னர் ஒருவர் தன் அரசவை அறிஞர்களிடம், நான் எனக்காக ஒரு மோதிரம் செய்யப்போகின்றேன். இக்கட்டான கட்டத்தில் படித்தால் எனக்கு உதவக்கூடிய ஒரு சுருக்கமான செய்தியை அதில் வைத்திருக்க விரும்புகின்றேன். அப்படி ஒரு செய்தி வேண்டும் என்று கேட்டார். பல நாட்கள் முயன்றும் மன்னரின் விருப்பத்தை அரசவை அறிஞர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. மன்னரிடம் ஒரு வயதான பணியாள் இருந்தார். மன்னர் அவரை ஒரு பணியாளாக கருதுவதில்லை. வயதின் நிமித்தம் அவரிடம் மிகவும் மரியாதை வைத்திருந்தார். இந்த விடயத்தில் அந்த வயதானவர் மன்னருக்கு உதவ முன்வந்தார். அவருக்கு துறவி ஒருவர் கொடுத்த இக்கட்டான கட்டத்தில் படித்தால் உதவக்கூடிய செய்தியை மன்னருக்கு கொடுத்தார். கொடுக்கும்போது, இதை படிக்க வேண்டாம், மோதிரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாமே முடிந்துவிட்டது, வேறு வழியே இல்லை என்னும் சமயத்தில் இதை திறந்து பாருங்கள் என்றார் அந்த முதியவர். ஒரு சமயம் அந்த மன்னருக்கு எதிராக நடந்த போரில் நாட்டை இழந்து தனது குதிரையில் தப்பித்து ஓடினார். பின்னால் எதிரி படையினர் துரத்தி வந்து கொண்டிருந்தனர். அப்போது பாதையும் முடிவுற்றது. வேறு வழியற்று ஒரு மலை முகடுக்கு வந்தார் மன்னர். கீழே பெரும் பள்ளத்தாக்கு, மறுபக்கம் எதிரிகள். மன்னருக்கு அப்போது மோதிரத்தின் நினைவு வந்தது. அவர் மோதிரத்தில் வைக்கப்பட்டிருந்த செய்தியை எடுத்தார். அதில் இதுவும் கடந்து போகும் என்ற செய்தி இருந்தது. எதிரி படையினர் கடந்து சென்று விட்டனர். மன்னரும் இக்கட்டான கட்டத்திலிருந்து மீண்டார். பின்பு அந்த மன்னர் தன்னுடைய படைகளை திரட்டிக்கொண்டு திரும்பவும் போராடி வெற்றி பெற்றார். மன்னர் தலைநகரத்தில் வெற்றியோடு நுழையும் போது கோலாகலமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மன்னர் தன்னை பற்றி பெருமையாக உணர்ந்தார். அப்போது மன்னரோடு இருந்த அந்த வயதான பணியாள், அரசே, அந்த வாசகத்தை திரும்பவும் பாருங்கள் என்றார். வெற்றி கழிப்பில் இருந்த மன்னரோ வேண்டா வெறுப்புடன் அந்த முதியவரை நோக்கினார். அரசே, அந்த செய்தி நீங்கள் இக்கட்டான நிலையில் இருக்கும்போது மட்டுமல்ல, வெற்றியாளராக இருக்கும் நிலையில் கூட அது தேவைதான் என்று கூறினார். மன்னர் தன் மோதிரத்தில் இருந்த இதுவும் கடந்து போகும் என்ற செய்தியை மீண்டும் படித்தார். ஆம், இவ்வுலகில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. ஒவ்வொரு கவலையும் துன்பமும் வாழ்வில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றன. வாரம் ஒரு அலசல், எல்லாவற்றிற்கும் ஒரு விடியல். இன்றைய இளம் விடியல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும். இன்றைய பொழுது உங்களுக்கு இனியதாய் கழியட்டும். இன்றைய காலை ஒரு அழகான நாளின் தொடர்ச்சியாக இருக்கட்டும். இன்றைய நாள் நேற்றைய நாளை விட மிகச்சிறந்த நாளாக அமையட்டும். சூரிய ஒளியின் சூடான மென்மையான கதிர் உங்களை முத்தமிடட்டும். பறவைகளின் இனிய ஒலிகள் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். இன்றைய நாளை தொடரும் நாட்களும் நம்பிக்கையின் விடியல்களாக விளங்கட்டும். உங்களுக்கு என் அன்பான கனிவான காலை வணக்கம். விண்மீன்களுக்கு இரவு ஒரு புதிய விடியலை தருவது போல, உங்களுக்கு இந்த கோவிட் 19 நெருக்கடியான நாட்கள் ஒரு புதிய விடியலை விரைவில் தரும் என்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது. அன்பு இதயங்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு விடியல் உண்டு. இதுவும் கடந்து போகும். இந்நாட்களில் உலகில் ஏறத்தாழ எல்லா நாடுகளுமே கட்டாய சுய ஊரடங்கு முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளன.
எந்த ஒரு நிகழ்வும் குறைந்தது ஒரு பாடத்தையாவது கற்றுக் கொடுக்கிறது. கோவிட் 19 கிருமி நெருக்கடி முதலில் மக்களில் மனிதாபிமானத்தை வளர்த்துள்ளது. திண்டுக்கல்லில் இந்த 20 ஒருவர் கூட பசியோடு இருக்கக்கூடாது, உணவு தேவை உள்ளவர்கள் தயங்காமல் அழையுங்கள் என்ற அறிவிப்போடு அந்த நகரின் முஜிப், பிரேம், அம்ஜத் ஆகிய 3 தன்னார்வலர்கள் தங்களின் முகவரியையும் இணைத்து பதிவு செய்துள்ளனர். சென்னையில் மார்ச் 22 ஞாயிறன்று கடைபிடிக்கப்பட்ட ஊரடங்கு முறையில் சாலைகளில் வாழ்வோருக்கு சிலர் உணவு வழங்கிய காட்சிகளை காணொளிகளில் கண்டு மகிழ்ந்தோம். பொள்ளாச்சி நகரின் திலகர் வீதியைச் சேர்ந்த 54 வயது நிரம்பிய ராஜாமணி என்பவர் ஆட்டோவில் பயணிக்க கை கழுவ வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதோடு அவரது ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகள் கை கழுவும் பழக்கத்தை பின்பற்ற வலியுறுத்தி வருகின்றார். அதன் அடிப்படையில் டெட்டால், கைகளை கழுவ சோப்பு, தண்ணீர் மற்றும் கை துடைக்க உதவும் காகிதம் போன்றவற்றை வாங்கி வைத்து ஆட்டோவில் பயணிகள் ஏறுவதற்கு முன் இருக்கை மற்றும் உள்பகுதியை சுத்தம் செய்துவிடுகின்றார். மேலும் பயணிகள் ஏறுவதற்கு முன்னும் இறங்குவதற்கு முன்னும் கைகளை கழுவ வலியுறுத்துகிறார். கை கழுவியவர்கள் மட்டுமே ராஜாமணி அவர்களது ஆட்டோவில் பயணிக்கின்றனர்.
அன்பு இதயங்களே, கோவிட் கிருமி தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு நன்றாக கழுவ வேண்டும் என்பது முதல் அறிவுரையாக நம் அனைவருக்கும் சொல்லப்பட்டுள்ளது. உடல் நலம் காக்க கைகளை கழுவ வேண்டும் என்பதை முதலில் வலியுறுத்தி அதில் வெற்றியும் கண்ட ஹங்கேரி நாட்டு மருத்துவர் இக்னாஸ் பிலிப் செம்மல்வெய்ஸ் அவர்கள் பற்றி இந்நேரத்தில் நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். 1818 பிறந்த மருத்துவர் இக்னேஸ் அவர்கள் ஒரு அறிவியலாளர் மற்றும் இவர் அன்னையரின் மீட்பர் எனவும் அழைக்கப்படுகின்றார். இவர் 1847 வியன்னாவில் பொது அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய போது மகப்பேறு சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவராக நியமிக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் சைல்டு பெட் ஃபீவர் என்றொரு காய்ச்சல் காரணமாக குழந்தை பிறப்பின் போது நிகழும் குழந்தை இறப்பு விகிதம் ஐரோப்பா முழுவதுமே அதிகமாக இருந்தது. அதை தவிர்க்க பிரசவத்துக்கு முன்னதாக கைகளை கழுவி சுத்தமாக வைத்திருத்தல் குறித்து மருத்துவர் இக்னேஸ் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவரை பின்பற்றி மருத்துவர்கள் பேறுகால சிகிச்சையின் போது கைகளை கழுவிவிட்டு பிரசவம் பார்த்தாலோ அல்லது அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலோ சைல்டு பெட் காய்ச்சல் தொற்று ஏற்பட்டு குழந்தைகள் இறப்பது வெகுவாக குறைந்தது. இது மருத்துவ உலகில் பெரும் வரவேற்பையும் பெற்றது. மருத்துவர் இக்னேஸ் அவர்கள் 1855 பல்கலைக்கழகத்தின் சிறந்த மகப்பேறு பிரிவு பேராசிரியராகவும் நியமிக்கப்பட்டார். கொரோனா தொற்றுக்கிருமி பாதிப்பால் உலகம் பாதிக்கப்பட்டுள்ள இக்காலகட்டத்தில் மருத்துவர் இக்னேஸ் அவர்களை மருத்துவ உலகம் சிறப்பாக நினைவு கூறுகின்றது.
எந்த ஒரு தாக்குதலுக்கும் உடனடியாகவும் அதே நேரம் மிகுந்த சிரத்தையோடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் போன்ற படிப்பினைகளையும் கற்றுத்தந்துள்ளது. மக்கள் வீடுகளிலேயே இருப்பதால் சுற்றுச்சூழல் மாசடைவது குறைந்துள்ளது. கால்வாய்களில் தண்ணீர் தூய்மையடைந்துள்ளது. மனிதரிடையே பாசமும் மனிதாபிமானமும் வளர்ந்துள்ளன. குடும்பங்களில் உறவுகள் உறுதியடைந்து வருகின்றன. பிள்ளைகள் பெற்றோருடன் அதிக நேரம் செலவழிக்கின்றனர். இறை உணர்வு அதிகமாகியுள்ளது. இவ்வாறு மேலும் பல நன்மைகளை ஒருவர் விளக்கியிருப்பதை வாட்ஸ்அப் குழுவில் காணொளியில் கேட்க முடிந்தது. அந்த பகிர்வை இங்கே ஒலிக்க விடுகின்றோம்.
இந்த பூமி யாருக்கு சொந்தம்? நிச்சயமா மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானதுதான் இந்த பூமி. ஆனா நாம என்ன செஞ்சோம்? மற்ற உயிரினங்களை எல்லாம் அவங்கவங்க வாழ்விடத்தை விட்டு துரத்தி விரட்டி கொன்னு குவிச்சிட்டு அந்த இடங்களெல்லாம் நாம ஆக்கிரமிச்சோம். காடுகளை அழிச்சு வீடுகளை கட்டினோம். கடலை குப்பை கடலங்கா மாத்தினோம். காற்றை மாசுபடுத்தி பறவைகளையும் வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளினோம். மனசாட்சி உள்ள யாராவது இதை பத்தி கேட்டப்போ, இது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், வலிமை உள்ள உயிரினம் தான் பூமியில வாழ தகுதி இருக்கு அப்படின்னு திமிரா தத்துவம் பேசணும். இப்ப கடவுளே பொறுமை இழந்துட்டார் போல இருக்கு. நம்பாதவங்க இயற்கைன்னு சொல்லிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஒரே ஒரு வைரஸ் கண்டுக்கே தெரியாத ஒரு கிருமியை அனுப்பி ஒட்டுமொத்த மனித இனத்தோட கண்ணில் விரல விட்டு ஆட்ட வச்சிருக்கு பாத்தீங்களா. உலகம் பூரா மிரண்டு நிக்குது. ஊரடங்கு அறிவிச்சு எல்லாரும் வீட்டுக்குள்ள உள்ள பதுங்கினாலும் வைரஸ் அட்டாக்ல இருந்து தப்புறதுக்கு ஆனானப்பட்ட அதிபர்களாலையும் சினிமா ஹீரோக்களாலையும் கூட முடியல. இப்படி நடக்கணும் 2 முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? கப்பல், படகு, மீன்பிடி, குளியல் எதுவுமே இல்லாம கடல் தண்ணி, ஆத்து தண்ணி எல்லாம் தெளிஞ்சிருக்கு. கொண்டோலா போட்ஸ் பாத்திருப்பீங்க, அதோட துடுப்புகள் அடிக்காத வெனிஸ் நகர வாய்க்கால் தண்ணிய அப்படியே அள்ளி குடிக்கலாம் போல இருக்கு. அன்னப்பறவைகள் அதுல அமைதியா மிதந்து போகுது. இத்தாலி பீச் பக்கம் போனா டால்பின்கள்லாம் திரும்பவும் வந்து, ஆழ்கடலுக்கு போயிருந்த டால்பின்ஸ், விரட்டி அடிக்கப்பட்ட டால்பின்ஸ் திரும்பவும் கரையோரம் வந்து நீச்சல் அடிச்சு விளையாடுது. ஹைஸ்பீட் கார்ஸ் எல்லாம் பறக்காத ஒரு சிங்கப்பூர் இப்பதான் பாக்குறோம். ரோட்டோர பார்க்ல எல்லாம் நீர்நாய்கள் குதிச்சு உருண்டு பொருளுது. இது வரைக்கும் கண்ணிலே படாம இருந்தது. இஸ்ரேல் பாருங்க, டெல்அவிவ் ஏர்போர்ட்ல பிளேன்லாம் வராதனால எகிப்திய வாத்துக்கள் ஜாலியா வாக்கு போகுது. சிகாகோ அக்வாரியத்தில் பார்த்தா மனுஷங்களுக்கு தடை விதிச்சதால அவங்க யாரும் வர்றதில்ல. ஆனா அங்கேயே வாழ்ற எட்வர்ட் ஆனி இந்த ரெண்டு பெங்குயின்களும் ஜோடியா சுத்தி சுத்தி வந்து மற்ற கடல்வாழ் பிராணிகளுக்கு ஹாய் சொல்லி நல்லா விசாரிக்குதுங்க. மனுஷன் சுதந்திரமா சுத்திட்டு இருந்தப்போ வாழ வழி தெரியாம தவிச்சிட்டு இருந்த மிருகங்கள் பறவைகள் புழு பூச்சிலாம் மனுஷங்க அவங்கவங்க வீட்டுல அடங்கி கிடக்கிற இந்த நேரத்துல சுதந்திரமா சுத்தி திரியறத பார்த்தா கொரோனா வந்ததே இதுக்கு தானோ அப்படின்னு டவுட் வருது. எந்த பக்கம் திரும்பினாலும் அஞ்சறிவு உயிரினங்கள் எல்லாம் அவங்கவங்க ஏரியால ஆனந்தமா வாழ்றத பார்க்க முடியுது. மற்ற நாடுகளுக்கு வந்த நிலைமை நம்ம நாட்டுக்கு இது வரைக்கும் வரல, வராதுன்னு நிச்சயமா யாராலையும் சொல்லவும் முடியாது. ஆனா வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு தான் நாளைக்கு ஒரு உத்தியை பார்க்க போறோம். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்தோட ஒன்னா இருக்கிற அந்த நேரத்துல கட்டாயம் இதை பத்தி பேசுவோம், யோசிப்போம். இயற்கைக்கு விரோதமா இதுவரைக்கும் நாம என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். நாயோ புனையோ ஆடோ மாடோ ஆமையோ கோழியோ குருவியோ வேறு எந்த உயிரினமும் இந்த பூமியில நம்ம சம்மதம் இல்லாம வாழவே கூடாதுன்னு தடுத்து விரட்டி அடிச்சதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி பார்ப்போம். இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்ல, மற்ற எல்லா ஜீவராசிகளோடையும் கொஞ்ச நாளைக்கு ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் மேல போயிருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு கடவுள். அதை நாம நாளைக்காவது புரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி பேசி உணர்ந்து மனசார நம்ம தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்போம். நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்ற முறைய மறுபடியும் எளிமையாக்குவோம். சக மனுஷங்களை மட்டும் இல்ல எல்லா உயிர்களையும் மதிப்போம் அப்படின்னு குடும்பமே கை சேர்த்து ஒரு உறுதி எடுப்போம்.
இந்த அறிவியல் தொழில்நுட்ப யுகத்தில் கடவுளுக்கே சவால் விட்ட மனிதருக்கு ஒரு கிருமி, அதுவும் கண்ணுக்கு தெரியாத ஒரே ஒரு கிருமி, பல பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது. மனிதர் இவ்வேளையில் படைப்புகளுக்கு எதிராக இழைத்த தவறுகளை நினைத்து வருந்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். மனிதருக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் உரிய இந்த பூமியை கடவுள் மனிதருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். இந்த படைப்பை உறிஞ்சி துன்புறுத்த அல்ல, பேராசை தவிர்த்து அதை அளவோடு பயன்படுத்தவும் அவர் அனுமதி அளித்துள்ளார். எனவே இந்த பூமியின் முதலாளிக்கு வாடகைத் தொகையை முறையாக செலுத்தி நாம் விசுவாசமாகவும் நன்றி உணர்வோடும் வாழ வேண்டும். நம்முடன் வாழும் மனிதர்களை மட்டுமல்ல, நம் பொதுவான இல்லமாகிய பூமியை பாதுகாத்து அது வருங்கால தலைமுறைகள் வாழ்வதற்கு ஏற்ற இல்லமாக விட்டுச் செல்வது நமது கடமையாகும். அதோடு தனிப்பட்ட நலவாழ்வை பேணுவோம். எந்த விடயத்திலும் புரளிகளை பரப்பாமல் இருப்பதில் கவனம் செலுத்துவோம். அன்பு நேயர்களே, 21 நாட்கள் என்ற சிறந்த ஊரடங்கு மருந்தை முறையாய் உட்கொண்டு உயிர் காப்போம்.
கனிவு காட்டும் ஐயா, இந்த கவலை தீரும் ஐயா. கனிவு காட்டும் ஐயா, இந்த கவலை தீரும்.
எல்லாவற்றிற்கும் ஒரு விடியல். இந்த வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது பத்திக்கான் வானொலி. செய்திகள். பொய்யாக குற்றம் சுமத்தப்பட்ட சூசன்னாவை இறைவன் விடுவித்தது குறித்தும், பாவத்தில் கையும் களவுமாக பிடிபட்ட விலைமாதை இயேசு மன்னித்தது குறித்தும் எடுத்துரைக்கும் திருப்பலி வாசகங்களை மையப்படுத்தி சாந்தா மார்த்தா இல்லத்தின் சிற்றாலயத்தில் இத்திங்கள் காலை நிறைவேற்றிய திருப்பலியில் தன் மறைவுரை சிந்தனைகளை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். பொய்யாக குற்றம் சுமத்தப்பட்ட சூசன்னா இறைவனில் நம்பிக்கை வைத்து அவரது உதவியை நாடியது போல், புனித யோவான் நற்செய்தி கூறும் பாவத்தில் பிடிபட்ட பெண்ணும் தன் உள்ளத்தில் உதவிக்காக ஏங்கியிருக்க வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஒருவர் நேர்மையற்ற நீதிபதிகள் கைகளிலிருந்து இறைவனால் விடுவிக்கப்படுகிறார், மற்றவரோ வெளிவேடக்காரர்களின் பிடியிலிருந்து தப்பிப்பதோடு இறைவனின் மன்னிப்பையும் பெறுகிறார் என்று கூறினார். இன்றைய கொள்ளை நோயால் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை நோக்கி தன் எண்ணங்கள் செல்வதாக இந்த திருப்பலியின் துவக்கத்தில் கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலியின் இறுதியில் ஆன்மீக ஒன்றிப்பை வலியுறுத்தி திருநற்கரனை ஆசிரியரையும் வழங்கினார். இந்த தொற்று நோய் தரும் துயரத்தை தாங்க முடியாமலும் அது குறித்த அச்சத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக ஒன்றிணைந்து ஜெபிப்போம் என்று இந்த திங்களன்று தன் டுவிட்டர் செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேலும் இந்ஞாயிறு நற்செய்தி வாசகத்தை ஒட்டி 3 ட்விட்டர்கள் போர் நிறுத்தத்திற்கென 1 என 4 ட்விட்டர் செய்திகளை இந்ஞாயிறு என்று வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். நாம் அனைவரும் உடன்பிறப்புகள் என்பதை உணர்ந்து ஒன்றிணைந்து இந்த COVID-19 கொள்ளை நோய்க்கு எதிராக உழைக்க வேண்டியதன் தேவையை அறிந்தவர்களாக அனைத்து மோதல்களையும் முடிவுக்கு கொணர்வோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் 4வது ட்விட்டர் செய்தி வழியே உலகெங்கும் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இன்றைய கொள்ளை நோயின் போது மக்களின் பாதுகாப்பிற்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது பொருளாதார இழப்புகளை கொணர்ந்தாலும் மக்களை முதன்மையிடம் பெற வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க கண்டத்திலுள்ள நாடுகளின் நீதிபதிகள் அவையின் தலைவர் ரொபெர்டோ ஆந்திரஸ் கயார்தோ அவர்கள் அனுப்பியுள்ள மின் அஞ்சலுக்கு பதில் எழுதியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்றைய நிலையில் தொற்று நோய் பரவலை தடுக்க தியாக உணர்வோடு உழைத்து வரும் மருத்துவர்கள், செவிலியர், தன்னார்வ தொண்டர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவரத்தார் ஆகிய அனைவரையும் தான் பாராட்டுவதாக முதலில் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் உயிரையே தியாகம் செய்யும் அளவுக்கு பணிபுரியும் இவர்களைப் போல் சில அரசுகளும் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திட்டங்களை தீட்டி செயல்படுவது குறித்து பாராட்டுக்களை வெளியிட்டுள்ள திருத்தந்தை பொருளாதார இழப்பை மனதில் கொண்டு மக்களை அரசு கைவிட்டால் பெருமளவில் மக்கள் உயிரிழப்பதற்கே அது வழிவகுக்கும் என்றும் எடுத்துரைத்துள்ளார். நம் இதயத்தில் இருக்கும் கற்களை அகற்றி புதிய வாழ்வுக்கு நம்மை திருப்புவோம் என்ற அழைப்பை இந்ஞாயிறன்று முன்வைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசு லாசரை உயிர்ப்பித்த நிகழ்வு குறித்த நற்செய்தி வாசகத்தை மையப்படுத்தி ஞாயிறு மூவேளை ஜெப உரையை தன் நூலக அறையிலிருந்து வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மரணம் இருக்கும் இடங்களிலெல்லாம் வார்த்தையாம் இறைவன் வாழ்வை வழங்கட்டும் என்று எடுத்துரைத்தார். நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டார் என்று கூறிய மார்த்தா மற்றும் மரியாவின் வார்த்தைகளை நினைவூட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லாசருடைய சகோதரிகளின் அழுகையை பார்த்து இயேசுவும் அழுததை எடுத்துரைத்தார். அன்று கல்லறை கல்லை அகற்றச் சொன்ன இயேசு இன்றும் நம்மை பார்த்து நம் இதயங்களிலிருந்து கற்களை அகற்றச் சொல்கிறார் என்று திருத்தந்தை கூறினார். ஏழைகளை ஒடுக்குதல், வெளிவேடத்தை கொண்ட விசுவாச வாழ்வு போன்ற இறப்பின் கற்களை அகற்றுமாறு இறைவன் நம்மை கேட்கிறார் என்ற அழைப்பை முன்வைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவ்வாறு நிகழும்போது நம்மை சுற்றியிருப்பவை அனைத்தும் புது பொலிவோடு விளங்கும் என்றும் வலியுறுத்தி கூறினார். COVID-19 கொள்ளை நோயால் உலகம் துன்புற்றிருக்கும் இவ்வேளையில் உலகில் உள்ள அனைத்து மோதல்களும் உடனடியாக நிறுத்தப்படுமாறு விண்ணப்பம் ஒன்றை விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். தன் நூலக அறையிலிருந்து மூவேளை ஜெப உரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த மூவேளை ஜெப உரையின் இறுதியில் விடுத்த அழைப்பு 5 நாட்களுக்கு முன் ஐநா அவையின் பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டேரஸ் அவர்கள் போர் நிறுத்தங்களுக்கு விடுத்த அழைப்பை ஒத்ததாக இருந்தது. தொற்று நோய் பரவலை தடுப்பதில் மனிதாபிமான பணிகளை ஆற்றி வரும் மக்கள் நோயாளிகளுக்கு மருத்துவ மற்றும் ஏனைய உதவிகளை ஆற்றுவதற்கு உதவும் நோக்கத்தில் போர் நிறுத்தங்கள் இடம்பெற வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தி கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போரின் வழியாக மோதல்களுக்கு தீர்வு காண முடியாது, மாறாக உரையாடல்கள் வழியாகவே அமைதியை கட்டியெழுப்ப முடியும் என்று மேலும் கூறினார். இந்நாட்களில் அழுது கொண்டிருக்கும் பலரை நினைக்கிறேன் என்று உரைத்து மார்ச் 29 இந்ஞாயிறு தவக்கால 5ஆம் ஞாயிறு திருப்பலியை சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் துவக்கினார். COVID-19 தொற்று கிருமி நெருக்கடியால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வயது முதிர்ந்தோரையும் மருத்துவமனைகளில் தனிமையாய் இருப்பவர்களையும் ஊதியம் கிடைக்காது என்பதை எதிர்நோக்கும் பெற்றோர் போன்ற பலரை இந்த திருப்பலியில் நினைத்து ஜெபிப்போம் என்று திருப்பலியின் ஆரம்பத்தில் கூறினார் திருத்தந்தை. இந்ஞாயிறு நற்செய்தி வாசகமான லாசர் உயிர் பெறுதல் பற்றி தன் மறைவுரையில் சிந்தனைகளை வழங்கிய திருத்தந்தை இயேசு பரிவன்பு கொண்டார் என்பதை நற்செய்தி எத்தனையோ முறை குறிப்பிட்டுள்ளது என்றும் அவர் தன் பரிவுள்ள இதயம் கொண்டு பார்த்ததால் அவரால் கண்ணீர் சிந்த முடிந்தது என்றும் இந்த ஞாயிறு மறைவுரையில் விளக்கி கூறினார். இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.